நம்முடைய கடந்த இரண்டு வேத பாடங்களிலே நாம் பார்த்த காரியங்கள் என்னவென்றால், மனிதனை தேவன் உண்டாக்கிய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். எப்படி அவன் விலங்குகளை காட்டிலும் வித்தியாசமானவனாய் இருக்கிறான் என்பதையும் பார்த்தோம். தேவன் தம்முடைய அவனுடைய எல்லா தேவைகளுக்கும் முன் ஏற்பாடுகளை செய்துவிட்டார் என்பதையும் நாம் பார்த்தோம். இவளெல்லாம் அடிப்படை கருத்துக்கள். இவைகளை நாம் விளங்கிக் கொண்டால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற விதமாய் கிரியை செய்ய முடியும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நேரத்தில் எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்க வேண்டும். நாம் இதை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ விசுவாசிக்கவோ மறுக்கிறபடினாலேதான் வேதத்திலே உள்ள காரியங்களை நாம் காணாதபடிக்கு பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஒரு சாதாரண கிறிஸ்தவனை, ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள், நீ ஒரு நேர்மையான பதிலை சொல் என்று கேட்கிறீர்கள். அவன் சொல்லுவான், கிறிஸ்தவ வாழ்க்கையானது திருப்திகரமானதாக இல்லை என்று சொல்லுவான். ஆனாலும் தேவன் திருப்திகரமாக இருப்பதற்காகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கும் வரைக்கும் அது நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையா இருக்காது. விசுவாசித்து நம்மை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் நமக்கு மேன்மையானது. நாம் பாவத்தினுடைய ஆரம்பத்தை, மனித வர்க்கத்திலே பாவம் எங்கே ஆரம்பித்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே உள்ளதான முதல் ஒரு சில அதிகாரங்கள் சில அடிப்படை பல காரியங்களை குறித்து சில அடிப்படை கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் இருக்க விரும்புகிறான் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. உதாரணமாக ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் சோதனை குறித்த பல கருத்துருக்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அதிலே தியானிக்கலாம். அது நமக்கு சில நுண்ணறிவுகளை கொடுக்க முடியும் சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து. அப்பொழுது நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க முடியும். இங்கே நாம் வாசிக்கிறோம், பிசாசு செய்த முதல் காரியம் என்னவென்றால், ஏவாளிடத்திலே பிசாசு வந்து ஒரு கேள்வி கேட்டான் தேவனுடைய வார்த்தையை குறித்து. இன்றைக்கும் அதே விதமாகத்தான் சாத்தான் ஏமாற்றுகிறான். உண்மையாலுமே இது தேவனுடைய வார்த்தை தானா, தேவன் உண்மையாலுமே இப்படி சொல்லியிருக்கிறாரா, இதை நாம் கை கொள்வது மிகவும் தேவையான ஒன்றா, இதை நாம் கீழ்ப்படியாமல் போனால் அது ஆபத்தானதா என்று பல கேள்விகளை பிசாசு எழுப்புகிறான். இப்படி பிசாசு கேள்வி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அஸ்திவாரத்தை எடுத்து போடுகிறான். நாம் மணலிலே கட்டின புத்தீனமான மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறோம், அந்த வீடு இடிந்து போகிறது. ஏவாளத்தில் வந்து பிசாசு என்ன கேட்டான், உண்மையாலுமே தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரா, இவ்வளவு நூற்றாண்டுகளாக இதே போலதான் கேள்விகளை சாத்தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஆனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே வரும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை அவன் நீக்கி போட முடியாது விரும்புகிறான். விசுவாசத்தினுடைய எதிர்ப்பதம் என்னவென்றால் பயம். ஆகவேதான் இந்த உலகமானது பயத்தினால் நிறைந்த மக்களாலே நிறைந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையானது மணலில் கட்டப்பட்டதா இருக்கிறது, அது இடிந்து போகிறதா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், சாத்தான் ஏவாளத்தில் என்ன சொன்னான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவ்வளவு ஒரு சிறிய காரியம் அல்ல என்று சொன்னான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார், அவர் நீ பாடுபடும் முடியாய் ஒரு காலம் விடமாட்டார், உன்னை துரத்தி விட மாட்டார், உன்னை தள்ளிவிட மாட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறான். அவர் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார், அவர் அன்புன் தேவன், அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட நீ மறிப்பாய் என்று சொன்னாலும் கூட நீ மறிக்க மாட்டாய் என்று சொல்லுகிறான். ஆகவே கவலைப்பட வேண்டாம் ஏவாள் என்று பிசாசு சொல்லுகிறான். ஆகவே அந்த ஸ்திரீயானவள் பிசாசை நம்புவதற்கு தீர்மானம் எடுத்த பொழுது பாவம் மனுகுலத்திலே பிரவேசித்தது. இதுதான் பாவத்தினுடைய ஆரம்பம். பிசாசு சொல்லுகிறதை நம்ப ஆரம்பிக்கிறான் தேவன் சொல்வதை காட்டிலும். பிசாசு எவ்விதமான காரியங்களை சொல்லுகிறான், பாவம் சீரியஸான காரியம் அல்ல, நீ அதற்காக தண்டிக்கப்பட மாட்டாய், நீ தவறு செய்தாலும் நரகம் என்று ஒன்று இல்லை, நித்தியமான மரணம் என்று ஒன்று இல்லை. இவைகளெல்லாம் சாத்தான் சொல்லக்கூடிய சில பொய்கள் தந்திரங்கள். ஆகவே சாத்தான் மனித குலத்தை பொய்யினாலே போஷித்திருக்கிறான். உண்மையாலுமே சாகவே மாட்டீர்கள் என்று சொல்கிறான். ஆகிய 3:4 இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மாம்சத்தின்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து கவனம் கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த மாம்சத்தின் இச்சையின்படி வாழ்வதற்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ரோமர் 8 நாம் வாசிக்கிறோம், இந்த வசனங்களை வாசிக்கிறோம். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ரோமர் 8:12 வாசிக்கிறோம். இங்கே சகோதரர்களுக்கு என்றுதான் அவர் பேசுகிறார், கிறிஸ்தவர் இல்லாதவர்களுக்கு அவர் பேசவில்லை. அருமையான சகோதரர் என்றுதான் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆவியின்படி பிழைத்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள், கண்டிப்பாகவே மறிப்பீர்கள் நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆகவே மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறார்? விசுவாசிகளே, நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தால், மாம்சத்தினுடைய ஆசைகள் இச்சைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால், பாவ சுபாவத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால், நீங்கள் கண்டிப்பாக மரிக்க வேண்டும். தேவன் ஆதாமுக்கு சொன்னது போலவே நீ கண்டிப்பாகவே மரிப்பாய் பாவம் செய்தால் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது பிசாசு எவ்வளவு என்ன சொல்லுகிறான்? நீ கண்டிப்பாக மரிக்க மாட்டாய். இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ணப்படுகிறது? அநேக விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? அநேக விசுவாசிகளை பிரசங்கர் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும் நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் நித்தியமாக பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா, பிசாசனுடைய அதே மொழியை தான் பேசுகிறார்கள். இந்த 2 ஒப்பிட்டு பாருங்கள். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசித்தால் நீ கண்டிப்பாகவே சாவாய். இன்றைக்கு ரோமர் 8:13 ஆண்டவர் சொல்கிறார், சகோதரர்களே, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். தேவன் பிசாசு இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ மரிக்க மாட்டாய் என்று சொல்கிறான். இன்றைக்கும் பிசாசு அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் மறிக்க மாட்டீர்கள், இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டார், எப்படி நீங்கள் மறிக்க முடியும், அது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார்கள். மில்லியன் கணக்கான விசுவாசிகள் பிசாசு சொல்வதை மதித்து அதை ஏற்றுக்கொண்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மறிக்க மாட்டேன் என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டார், ஆகவே மறிப்பது கூடாத காரியம் என்று எண்ணுகிறார்கள். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி லூக்கா 3 கடைசியில வாசிக்கிறோம். லூக்கா 3 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் தேவனுடைய குமாரனாய் இருந்தான், ஆனால் ஆதாம் மரித்தான், நித்தியமாக எழுந்து போனான். ஏனென்றால் ஆதாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் என்ன நடக்கும்? ரோமர் 8:13 அது 8:13 நிறைவேறும். நீ கண்டிப்பாக மரிப்பாய், கண்டிப்பாக நடக்கும். பிசாசு தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்கிறான். அவனுடைய முழு நோக்கமும் மனிதனை ஏமாற்ற வேண்டும். அவர்கள் பிசாசு சொல்வதை நம்பி அவர்கள் தேவனிட்டு விலகி போக வேண்டும் என்று விரும்புகிறான். அவர்களை நித்தியத்தை அவர்கள் பிசாசோடு நரகத்திலே கழிக்கதான் முடியும். கொரிந்தியர் 2 நாங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்கிறார். நாமும் கூட சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. நாம் வேதவசனங்களை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிறது. இங்கே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வார்த்தை எப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்று ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நீங்கள் அதை வியர்த்தமாக்குகிறீர்கள், அது நடக்காது என்று சொல்லுகிறீர்கள். ஆகவே இதைத்தான் நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறோம். இதிலிருந்து நாம் ஆதியாகமம் 3 ஒரு எச்சரிப்பை நமக்காக எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டுமா, தேவன் விரும்புகிறபடி வாழ வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், எழுதியிருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் நீங்கள் பார்க்க வேண்டிய 2 காரியம் என்னவென்றால், பிசாசு ஏவாளோடு எப்படி சொன்னான், இப்படித்தான் சொன்னான். ஆகவே தேவன் அப்படி சொல்லியிருந்தார் என்று சொன்னால் உண்மையாலுமே அவனை நேசிக்கவில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஏவாளுக்கு கொடுக்கிறான். உண்மையாலுமே தேவன் நேசிக்கிறாரா? அவர் உன்னிடத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்ளதான் விரும்புகிறார். ஆதியாகமம் 3:5 வாசிக்கிறோம், அடுத்த வாக்கியத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு தெரியும், நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். நீ தேவனை போல இருப்பாய் என்று தேவனுக்கு தெரியும். நீ நன்மை தீமை அறியக்கூடிய தேவனை போல மாறுவாய் என்று சொன்னான். நீ அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் தேவன் நீ அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. பார்த்தீர்களா, சாத்தான் ஏவாளை இதை நம்ப வைக்கிற விஷயத்திலே வெற்றி பெற்று விட்டான். வியப்பாய் இருக்கிறது அல்லவா, இன்றைக்கும் எப்படி பிசாசு அநேக மக்கள் நம்பும்படியாக அவன் வைத்து வெற்றி பெற்று விடுகிறான். தேவன் உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை, மேன்மையான காரியத்தை கொடுக்காதபடிக்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது போல ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கிறான். தேவன் மனிதனை அதற்காக உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கிவிட்டு மேன்மையானதை கொடுக்காமல் இருக்கும்படியாக உண்டாக்கினார். தேவனுடைய முழு நோக்கமும், மனிதனை உண்டாக்கினதனுடைய நோக்கம் அவனை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவருக்கு அவருடைய சுபாவத்திலே நாம் பங்கு பெற முடியாது, எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாகவும், நாம் ஆளுகை செய்யும்படியாகவும் தான் அவர் விரும்பினார். ஆனால் பிசாசு, ஆனால் தேவனுக்கு வேறொரு தேவனை போல வேறொரு காட்சியை நமக்கு காண்பித்து விட்டான். தேவன் உன்னை நேசிக்கவில்லை, உனக்கு ஒன்றை கொடுக்காதபடிக்கு அவர் பறித்துக் கொள்கிறாய் இருக்கிறார். உன்னை நீயே தான் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவன் உன்னை பொறுப்படுத்தவில்லை. இதெல்லாம் என்ன விதமான பொய் பாருங்கள். அவனை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான், அவனுக்கு முன் ஏற்பாடுகளை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுக்க முடியாதுதான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் தேவன் அப்படி செய்திருக்கும் பொழுது பிசாசு என்ன செய்து விட்டான், அப்படி அல்ல என்று நம்ப வைத்து விட்டான். விசுவாசிகள் எல்லாத்திலும் பிசாசு என்ன செய்கிறான், தேவன் உண்மையாலுமே உன்னை நேசிப்பதில்லை, அவனுடைய தேவையெல்லாம் அவர் சந்திக்கப் போவதில்லை, ஆகவே இப்பொழுது பாவத்திற்கு முதல் படி எடுத்து வைக்க உங்களை வைக்கக்கூடிய அந்த வேலையிலே அவன் வெற்றி பெற்று விட்டான். விசுவாசம், புதிய ஏற்பாடு விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறது. ஆகவே நாம் விழுகிறோம் விழாமல் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் விசுவாசமும் மிக முக்கியமானது. பேதுரு, ஆண்டவர் பார்த்து பேதுருவை பார்த்து சொன்னார், நீ மூன்று முறை என்னை மறுதளிக்க போகிறாய், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த பெருமை, இந்த வீழ்ச்சி உன்னுடைய பெருமையை உடைப்பதற்கு நொறுக்குவதற்கு தேவைப்படுகிறது என்று ஆண்டவர் உணர்ந்தார். ஆகவே பிசாசு உன்னை மறுதளிக்க வைத்து நீ வீழ்ச்சி அடைந்து படு பாதாளத்திலே போகும்பொழுதும், ஆழத்திலே போகும்பொழுதும் கர்த்தர் இன்னுமா என்னை நேசிக்கிறார் என்று நீ நம்புவாயினால் அதுதான் விசுவாசம். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே நீ வரும்பொழுது அங்கேயும் கூட தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் நம்ப போகிறேன். ஆண்டவர் உண்மையா என்னை நேசிக்கிறார், அதுதான் விசுவாசம். நான் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டாலும், நான் தவறு செய்திருந்தாலும், தேவன் இன்னுமா என்னை நேசிக்கிறார். நான் அவரை பிரியப்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு அதிகமாய் அவரை நேசிப்பார். நாம் பாவிகளாக இருந்தபொழுது அவர் நம்மை நேசித்தார். நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தபொழுது நம்மை நேசித்தார். இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதிகமாக அவர் நம்மை நேசிப்பார். ஆகவே மனிதனுடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்தே பிசாசனுடைய நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை மனுஷன் சந்தேகிக்க வைப்பதாகும், தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைப்பதாகும். இந்த இரண்டு பகுதிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால் நாம் நிச்சயமாய் அழிந்து போய் விடுவோம், நாம் கண்டிப்பாக விழுந்து விடுவோம். நேரடியாக பிசாசு உங்களை கீழே விழச் செய்ய மாட்டான், ஆனால் உங்களுடைய அஸ்திவாரத்தை அவன் அசைத்து விடுகிறான். நாமாகவே விழுந்து விடுவோம், நாம் சோர்வடைந்து போகிறோம், மனம் தளர்ந்து போடுகிறோம், தேவனை நேசிக்கவில்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை என்று மனம் சோர்ந்து போய் விடுகிறோம். இப்படி சாத்தான் இன்னும் அதிகமான பாவத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறான். இன்னொரு காரியம் என்ன, காரணம் என்னவென்றால் நாம் கீழே பார்க்கிறோம், அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய புத்தியை நம்பினாள். அவள் தன்னுடைய கண்களின் மூலமாய் பார்த்தாள், இந்த மரமானது புசிப்புக்கு ஏற்றதா இருக்கிறது. நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய புத்திகளை நம்ப முடியாது. நம்முடைய புத்தியை நாம் நம்பினோம் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம், நாம் வழி விலகி போய் விடுவோம். நீங்கள் உங்கள் புத்தியை நம்ப முடியாது. உதாரணமாக உங்களை புத்தியை நீங்கள் நம்பினால் சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று நீங்கள் நம்புவீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறதை பார்க்கிறீர்கள், அது வானத்திலே போய் அது மேற்கிலே மறைகிறது. நீங்கள் உங்கள் புத்தியை நம்பினால் ஆம் சூரியன் தான் சுற்றுகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அது ஒரு காட்சிதானே ஒழிய உண்மையிலே நடக்கிற காரியம் அல்ல. அப்படிதான் நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண்களுக்கு அப்படி தெரிகிறது. ஆனால் சூரியனானது நிலையாக நிற்கிறது. தேவன் ஏன் இதை நமக்கு வைத்திருக்கிறார்? சூரியன் நிலையாக நிற்கிறது, பூமி தான் சுற்றுகிறது என்கிற காரியத்தை தேவன் ஏன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய புத்தியை நாம் நம்பக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. பூமியானது பூகோளத்தில் நாம் படித்திருக்கிறோம், பூமியானது தன்னுடைய சொந்த அச்சிலை சுற்றி கொண்டே இருக்கிறது. அது 1000 கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நாம் பூமியை பார்த்தால் அவ்வளவு வேகமாக சுற்றுகிறது என்பதை உணர்கிறோமா? இல்லை, அது நிலையாக ஒரே இடத்தில் நிற்கிறது போலதான் நாம் உணர்கிறோம் நம்முடைய கால்களுக்கு கீழாக. ஆனால் 1000 மணிக்கு 1000 கிலோமீட்டர் மைல்கள் இல்லை, மன்னிக்கவும், 600 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை உணர்வதில்லை. நாம் நம்முடைய புத்தியை நம்ப முடியாது. இந்த செய்தியைத்தான் நாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய புத்தியின்படி நாம் போனோம் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். அந்த ஸ்திரீ தன்னுடைய புத்தியின்படி நடந்தாள். அது எனக்கு நன்றாக இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. இதே போலதான் இன்றைக்கு மக்கள் குடிக்கிறவர்களும் புகைப்பிடிக்கிறவர்களும் தங்களுக்கு நன்றாக படுகிறது என்று உணர்கிறார்கள். அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு போதை வருகிறது என்று சொல்கிறார்கள். அது உங்களுடைய சரீரத்தை கெடுத்துவிடும். ஆகவே நாம் இந்த காரியத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். மனிதன் இது போல விழும்பொழுது தேவன் ஆதாம் ஏவாளத்தின் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை நம்பும்படியாக எதிர்பார்க்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ விசுவாசி. உனக்கு ஏன் இந்த கனியை நான் விளக்கினேன் என்ற காரணம் உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை இங்கே பார்ப்பதிலே சுவாரஸ்யமா இருக்கிறது. தேவன் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தமக்கு கீழ்ப்படிவதற்கு எந்த காரணங்களையும் கொடுக்கவில்லை. நீ முதலாவது கீழ்ப்படி, அதற்கு பிறகு விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். கீழ்ப்படிதலுடைய மேலான நிலை என்ன என்று சொன்னால் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல். விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் என்பது அதிக ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். நீங்கள் எல்லாவற்றுக்கும் காரணத்தை கண்டுபிடித்து கீழ்ப்படிவது என்று சொன்னால் அப்படி நாம் கீழ்ப்படிய கூடாது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை நடத்தாது. ரோமர் 1:16 இந்த விசுவாசத்தின் கீழ்ப்படுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தின் கீழ்ப்படுதலை குறித்து நாம் அங்கே 2 அதிகாரங்களிலையும் வாசிக்கிறோம். அது என்ன கீழ்ப்படுதல்? விசுவாசத்தின் கீழ்ப்படுதலுக்கு எதிர்ப்பதம் என்ன? அது புத்தி. ஏன் இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு காரணம் தெரிந்தால்தான் செய்வேன், கீழ்ப்படிவேன். உங்களுக்கு அந்த காரணம் தெரியவில்லை என்றால், காரணம் தெரியாமலே கீழ்ப்படிந்தால் அது கீழ்ப்படுதலுடைய மேலான ஒரு நிலை. தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். தேவன் அவனுக்கு ஏன் சாப்பிடக்கூடாது என்பதற்காக 25 காரணங்களை கொடுக்கவில்லை. அதை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாவாய் என்றுதான் அவர் சொன்னார். எந்த ஒரு காரணத்தையும் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் என்ன காரணங்கள் என்று தெரியும். இந்த 2 மரங்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இதுதான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திற்கும் ஜீவ விருட்சத்துக்கும் இதுதான் வித்தியாசம். அதனுடைய வித்தியாசம் என்னவென்றால், ஆதாம் ஒன்று தன்னை மையமாய் கொண்ட வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்ளலாம், எது நன்மை எது தீமை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தேவன் தேவையில்லை, எனக்கு நானே அறிந்திருக்கிறேன், என்னுடைய சொந்த புத்தியை நான் ஆலோசித்து எது நல்லது எது தீமை என்பதை தீர்மானிக்க முடியும். இதுதான் மரணத்தினுடைய வழி. இன்னொரு விருட்சம், அது ஜீவ விருட்சம். அது தேவனையே குறிக்கிறதா இருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது. நான் அந்த மரத்தை தெரிவு செய்தால் நான் எப்பொழுதுமே தேவனையே நம்பி வாழ்கிறேன் என்பதை நான் தெரிவிக்கிறேன். நன்மை என தீமை எனக்கு தெரியாது. நான் என்னுடைய புத்தியை நான் நம்ப போவதில்லை. ஆண்டவரை உம்மிடத்திலே ஒவ்வொரு முறையும் நான் உம்மிடத்திலே வரப்போகிறேன். ஆண்டவரே, இதை செய்தால் எனக்கு நன்மையா இல்லையா என்று தொடர்ந்து தேவனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. தேவனையே நம்முடைய ஞானத்திற்காக நாம் சார்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான ஞானத்துக்கு நான் தேவனிடத்தில் தான் வர வேண்டும். எனக்கு எவ்வளவு ஆண்டுகள் அனுபவம் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை நீங்கள் பாருங்கள். அது அந்த மரத்திலே 50 ஆண்டுகளாக இருக்கலாம், 50 ஆண்டுகளாக கனி கொடுக்கக்கூடிய அனுபவம் அதற்கு இருக்கலாம். ஆனாலும் அந்த மரத்திலே அது நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்தேச்சியாய் தேவனையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த கிளையானது எப்பொழுதுமே அந்த மரத்திலே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும், அது தொடர்பு கொண்டு இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. 25 ஆண்டுகள் கனி கொடுத்திருந்தால் என்ன, 50 ஆண்டுகள் கருத்து கனி கொடுத்திருந்தால் என்ன? இயேசு சொல்லியிருக்கிறார், என்னாலேயா இல்லாமல் உங்களால் எந்தையும் செய்ய முடியாது. இயேசு இல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. ஆகவே அந்த ஜீவ விருட்சம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அது குறிக்கிறது. அதுதான் விசுவாசத்தினுடைய அர்த்தம். விசுவாசத்தினாலே வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தம் அதுதான். ஒவ்வொரு நிமிடமும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அவர்தான் இயேசு இப்படிதான் வாழ்ந்தார். ஒவ்வொரு கணமும் பிதாவையே சார்ந்து அவர் வாழ்ந்தார். நீங்களும் நானும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னொரு நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தினுடைய ஆதாயம் என்ன, தேவனை நான் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. உலகத்திலே மக்கள் அநேக தேவனை சார்ந்து வாழ்வதில்லை. நாம் அவரையே சார்ந்து வாழும்படியாய்த்தான் அவர் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சார்ந்து வாழும் முடியாய் தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நீதிமொழிகள் 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அதனுடைய முடிவு மரணம் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் சாயாமல் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆகவே நாம் இங்க என்ன பார்க்கிறோம், இந்த வசனத்திலே விசுவாசத்தினுடைய சத்துரு அது நம்முடைய சொந்த புத்தி. நான் சொந்த புத்தியை நம்பியிருந்தால் நான் வழி விலகி போய்விடுவேன். ஆகவே கர்த்தரே நம்பிக்கையாயிரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நாம் நம்முடைய புத்தியை நம்பியிருந்தால் நாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புச்சிக்கிறவளாக இருப்போம். நான் ஜெபிக்க வேண்டாம், எந்த விஷயத்தை குறித்தும் தேவனை ஆலோசனைக்க வேண்டாம் என்பதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். உங்களுடைய நன்மைக்கென்று தேவனை தேடாவிட்டால் நீங்கள் உங்களை நீங்களே தேர்வு செய்கிறீர்கள். நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அந்த கோட்பாடின் முடியாக வாழ்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நன்மை தீமை என்ன என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். ஆகவே இந்த பகுதியானது பாவம் மனுஷ வர்க்கத்தில் எப்படி நுழைந்தது என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்முடைய சொந்த புத்தியின்படியே வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாய்த்தான் இந்த பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. நமக்கு என்ன தீர்மானிப்பது என்பது நமக்கே தெரியும் என்று நாம் சொல்கிறோம். நமக்கு நன்மை என்ன என்பது நாமே அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அது விசுவாசத்தின் கீழ்ப்படுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே பிசாசு ஏவாளை பார்த்து சொல்லுகிறான், தேவன் இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் நீ அவரை போல மாறி விடுவாய். அதற்கு பதிலாக ஏவாள் இப்படி சொல்லியிருந்தால், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, ஆனால் ஒன்றை நான் நடந்திருக்கிறேன், தேவன் என்னை நேசிக்கிறார், ஆகவே அவர் எதையும் என்னிடத்திலிருந்து எனக்கு வழங்காது இருக்க மாட்டார். அப்படி சொல்லியிருந்தால் எனக்கு எல்லாம் ஒன்றும் விளங்கவில்லை, இது நல்ல மரம்தான், இதை பார்ப்பதற்கு தேவனே கொடுத்தது போல இருக்கிறது, ஆனால் எனக்கு தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் ஏன் இந்த கனியை விளக்கினார் என்று எனக்கு விளங்காவிட்டாலும் நான் அவருக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறீர்கள், என்ன செய்வதென்று விளங்கவில்லை, உங்களுக்கு புரியவில்லை, தேவன் சொன்ன காரியம் விளங்கவில்லை, புரியவில்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஒரு நல்ல தேவன், என்னுடைய ஞானத்தை காட்டிலும் அவருடைய ஞானம் பெரியது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனையே சார்ந்து வாழ வேண்டும், அவருடைய ஞானம்தான் நமக்கு நன்மை எது தீமை என்பதை தீர்மானிக்கும் என்று நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.